திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. என்ன கதை? திருக்குறிப்பு தொண்டநாயனார் வரலாறு. சரியா, இந்த நாயனார் வந்து நம்ம 63 நாயன்மார்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. சரியா, இவங்க பிறந்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம், அந்த நகரத்துலதான் அவங்க பிறந்தாங்க. சரியா, இந்த தொண்டை நாடு காஞ்சி மாநகரம் இது ரெண்டும் ரொம்ப சிறப்பான இடங்கள். சரியா, இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு, இந்த காஞ்சி மாநகரத்தோட சிறப்பு, இந்த நகரத்துல முந்தி காலத்துல நடந்த ஒரு அற்புத நிகழ்வு, இதையெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் நம்ம திருக்குறிப்பு தொண்டநாயனாரோட வரலாற்றுக்குள்ள போக போறோம். சரிங்களா, இதுல குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு உட்காந்துக்கணும். சரிங்களா, கதை கேட்க வந்தாச்சா? சரி, இப்போ கதை. இது என்னன்னா, இந்த தொண்டை நாடு. தொண்டை நாடு அப்படின்னா எங்க, எந்த பகுதி தெரியுமா? இப்ப நம்ம காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மாமல்லபுரம், சென்னை, காளத்தி, இதெல்லாம் சேர்ந்த பகுதி தான் அந்த காலத்துல தொண்டை நாடு அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த தொண்டை நாட்டோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம முன்னால பார்த்தோம்ல, சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இந்த தொண்டை நாட்டோட சிறப்பு என்னன்னா, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்னா யாரு? நல்லா படித்தவங்க, கிரேட் ஸ்காலர்ஸ். சரியா, தொண்டை நாட்டில் கல்வி அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரியா, அப்படி ஒரு சிறப்பான இடம் அது. சரிங்களா, இந்த உடைத்து அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னு அர்த்தம். ஸோ தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சரிங்களா, இதே எழுதி வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ரெண்டு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம நிறைய யூனிவர்சிட்டி பார்க்குறோம்ல, அது மாதிரி அந்த காலத்துல காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. காஞ்சியில ஒரு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டிக்கு தமிழ்ல என்ன? பல்கலைக்கழகம். சரியா, காஞ்சியில ஒரு பல்கலைக்கழகம், வட இந்தியால நாளந்தாங்கிற இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் இருந்துச்சு அந்த காலத்துல. ரெண்டு ரொம்ப பழைய காலத்து பல்கலைக்கழகம். அந்த காலத்திலேயே நிறைய கல்வி அங்க சிறப்பா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, என்னவோ ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப அதெல்லாம் இல்லை. சரியா, அந்த காலத்துல வந்து காஞ்சிபுரத்துல போய் படிச்சுட்டு வந்தா அது பெரிய சிறப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் படித்த பையன், காஞ்சிபுரத்தில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் கல்வி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சரியா, சரி, இப்போ இந்த தொண்டை நாடில் நம்ம பார்க்க வேண்டியது, பார்க்கும்போது 4 நிலப்பகுப்பு அங்கே இருக்கு. அதென்ன 4 நிலப்பகுப்பு? நம்ம வாழ்கிற பூமியில் நம்ம பார்க்குறோம்ல, நிறைய மலை, காடு, வயல், கடல், அப்படி எல்லா வகையான பகுதிகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது அந்த ஒரு ஒரு இடத்தையும் அதோட வகைக்காக ஒரு பகுப்பு வச்சாங்க. சரியா, அதைத்தான் நானிலப்பகுப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன நானிலப்பகுப்பு? எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம். மலையும் மலை சார்ந்த இடமும். அது என்ன மலை சார்ந்த இடம்? சார்ந்த இடம்னா என்ன அர்த்தம்? அதை ஒட்டுன பகுதின்னு அர்த்தம். சரிங்களா, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. சரியா, அது பேர் என்ன? குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இன்னொரு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிறீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். சரியா, இதுல இந்த மலையில யார் இருப்பாங்க? மலையில வாழ்ற மக்களுக்கு பேரு குறவர் குரத்தியர். சரியா? ஆண்பால் குறவர், பெண்பால் குரத்தியர். அது மாதிரி இந்த முல்லையில யார் இருக்கா, அது ஒரு காட்டுப்பகுதி இல்லையா, அங்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள் மேய்க்கிறதா பெரிய தொழிலா இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறவங்க இடைய இடைச்சியர். சரியா? அடுத்து மருதம். மருதம்னா என்ன? வயல்வெளி. அங்க வந்து உழவு தொழில் தான் முக்கியம். சரியா? அதனால அங்க இருக்கிற மக்கள் யாரு? உழவர் உழத்தியர். சரியா? அப்புறம் நெய்தல் கடல் பகுதி. கடல்ல என்ன பண்ணுவாங்க? மீன் பிடிப்பாங்க இல்லையா? அங்க மீன் பிடிக்கிற தொழில் தான் முக்கியமான தொழில். சரியா? அந்த நெய்தல்ல இருக்கிற மக்கள் பேர் என்ன? பரதவர் பரத்தியர். சரியா? எழுதி வச்சிருக்கீங்களா? குறவர் குரத்தியர், இடையர் இடைச்சியர், உழவர் உழத்தியர், பரதவர் பரத்தியர். சரிங்களா? இந்த நாலு இடம், இந்த நாலு வகை. இதுல இந்த குறிஞ்சி முல்லை இந்த ரெண்டு இருக்கு இல்லையா? குறிஞ்சினா என்னது? மலைப்பகுதி. முல்லைனா என்னது? காட்டுப்பகுதி இல்லையா? இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலையிலிருந்து மாறி வறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு பாலை. சரியா? பாலைனா என்னடோ? வறண்ட பகுதி, வறண்ட மணற்பாங்கான பகுதின்னு அர்த்தம். சரியா? அங்க ஒன்றும் பெரிய தொழிலெலாம் இருக்காது. அங்க வெறும் திருட்டு கும்பல் தான் இருக்கும். அங்க நிறைய கழிவர்கள் தான் இருப்பாங்க. சரியா? அந்த இடம் ரொம்ப அதிகமான வெப்பமா இருக்கும், வெறும் மணற்பாங்கா இருக்கும். சரியா? அதான் பாலை நிலம். இந்த பாலை நிலம் தனியா பாலை நிலத்துக்குன்னு ஒரு இடம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் தன்னோட நிலைமையிலிருந்து மாறினா அதுக்கு பேரு பாலை. சரிங்களா? இப்ப நானில பகுப்பு என்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். சரிங்களா? இந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பகுப்பு அந்த காலத்திலேயே இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்துச்சு. இந்த நாலு பகுப்பு இருக்கு இல்லையா, அந்த நாலு வகை பகுப்பு, இது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வச்சிருந்தாங்க. சரியா? சரி, இப்ப இந்த நாலு வகை நிலமும் நம்ம தொண்டை நாட்டுல உண்டு. சரியா? இல்லை இல்லைன்னா இந்த நாலு வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. இதுல நம்ம திருக்காலத்தி, திரு இடைச்சுரம், திருக்கழுக்குன்றம் இதெல்லாம் மலையில இருக்கிற கோயில்கள். அதனால அது குறிஞ்சி நிலத்துக்கான. சரியா? அப்புறம் முல்லை நிலத்துக்கு என்ன தெரியுமா? திரு முல்லை வாயில், திரு ஊரல். இந்த திரு ஊரலுக்கு அந்த காலத்துல கலிகை மாநகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஊர் வந்து முல்லை நிலத்துக்கானது. அப்புறம் மருத நிலத்துக்கானது என்ன தெரியுமா? திருவல்லம், திருமால் பேரு, திருப்பாசூர். இந்த தலங்கள்லாம் மருத நில அமைப்புல இருக்க சிவன் திருக்கோயில்கள். சரியா? நெய்தல்னா என்ன? கடலை ஒட்டிய பகுதி இல்லையா? சென்னையில நீங்க எல்லாம் பீச்சுக்கு போயிருக்கீங்கல்ல, சென்னையில எவ்வளவு கடற்கரை, நீளமான கடற்கரை இருக்கு இல்லையா? அங்க இருக்கிற கோயில்கள்ல திரு ஒற்றியூர், திருவான்மியூர், திரு மயிலாப்பூர். சரியா? இதெல்லாம் வந்து கடலை ஒட்டின பகுதி. அதனால அது நெய்தல் நிலத்துக்கான திருக்கோயில்கள். சரியா? இப்படி தொண்டை நாட்டுல இந்த நால் வகை நிலமும் உண்டு. அந்த நால் வகை நிலத்திலையும் சிவன் திருக்கோயில்கள் உண்டு. சரியா? இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தொண்டை நாட்டுல காஞ்சி மாநகரம் இருக்கு. சரியா? அந்த காலத்துல பல்லவ ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் காஞ்சிபுரத்தை தான் தலைநகரா வச்சு அரசாட்சி செஞ்சாங்க. காஞ்சிபுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய நகரம். சரியா? இந்த காஞ்சிபுரத்துல இப்போ ஒரு சிறப்பு. அது என்ன சிறப்புன்னு பார்ப்போமா? இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம், இது நீ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அப்படியே சீம் சேஞ்ச். சரியா? இப்ப திருக்கைலாயம். திருக்கைலாயத்துல நம்ம சாமி உமையம்மை இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும்ல திருக்கைலாயத்துல யார் இருப்பா? சிவபெருமான், உமையம்மை இருப்பாங்க. அப்போ திருக்கைலாயத்துல என்ன பண்ணுவாங்க? சாமி உமையம்மைக்கு ஆகமங்களை எல்லாம் உபதேசம் செய்வார். அது என்ன ஆகமங்கள்? இந்த ஆகம நூல்னா என்ன தெரியுமா? அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு கோயில் எப்படி அமைப்புல இருக்கணும், கோயிலோட கோபுரம் எப்படி இருக்கணும், அதோட விமானம் எப்படி இருக்கணும், அப்புறம் நந்தி எங்க வைக்கணும், கருவறை எங்க வைக்கணும், அப்புறம் பள்ளிபீடம் எங்க இருக்கணும், கொடிமரம் எங்க இருக்கணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் விதிமுறைகளை எல்லாம் சொல்றது ஆகம நூல். சரியா? அந்த ஆகமத்துப்படி நம்ம திருக்கோயில்கள் அமைஞ்சிருக்கோம். அதுல நடக்கிற பூசை கூட ஆகம விதிப்படி தான் பூசை கூட நடக்கும். அதனால ஒரு பூசை எப்படி செய்யணும், பூ எப்படி பறிக்கணும், எப்படி பூசை பண்ணணும், இப்படி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் ஆகம நூல்கள்ல. சரியா? இந்த ஆகமங்கள் எண்ணில்லாதவை, கவுண்ட்லெஸ், இன்னியூமரபிள். சரியா, அவ்வளோ ஆகம நூல்கள் இருக்கு. அது அவ்வளோத்தையும் நம்ம சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசம் செஞ்சாங்க. சரியா, உமையம்மை அது எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமா அப்படியே விருப்பத்தோடு கேட்டாங்க. சரியா, அப்படி கேட்டாங்களா? கேட்டுட்டு அப்புறம் சாமி இப்படி ஆகமத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்போ சிவபூசையை பற்றியும் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன அர்த்தம்? பூசணையைத்தான் நான் விரும்புகிறேன், உண்மையான பூசையைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சாமி அம்மைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம் விரும்பும் உண்மையாவது பூசணை அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. அப்போ நம்ம உமையம்மைக்கு என்ன ஆசை வந்துடும்? இந்த ஆகம விதிப்படி நம்மளும் சிவபூசை செய்யணும் அப்படின்னு அம்மைக்கும் மனசில் ஒரு ஆசை வந்துடும். நம்ம சாமிக்கு தான் யார் மனசில் எந்த நினப்பு வந்தாலும் தெரியும் இல்லையா. அதனால இப்போ உமையம்மை என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம சாமிக்கு தெரியும். அப்போ கேட்பாங்க, என்ன உன் மனசில் என்ன என்ன நினைக்கிற, என்ன சிந்தனை ஓடுது அப்படின்னு கேட்பாரு. அப்போ அம்மை சொல்லுவாங்க, எனக்கும் நீங்கள் சொன்ன ஆகமத்தின்படி உங்களை பூசை பண்ணணும், சிவபூசை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க, சரி இப்போ நீங்கள் போய் சிவபூசை பண்ணு. அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும்ல, சிவபூசை பண்ணுறதுக்கு பூசை பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான இடம் வேணும் இல்லையா, சிறப்பான இடம், தீமைகள் இல்லாத இடம் வேணும் இல்லையா. அதனால என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ தென் திசையில் காஞ்சி மாநகரத்தில் போய் அங்கே ஒரு மாமரத்தடியில் நீ என்னைய பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க? உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது இல்லையா, ஆனால் ஏன் காஞ்சி மாநகரத்தை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? காஞ்சி மாநகர் அவ்வளோ சிறப்புடையது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் மறந்து கூட கனவுல கூட இன்னொருத்தங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா, எல்லாரும் பண்புள்ளவங்களா இருக்கிற நகரம் நம்ம தொண்டை நாட்டில் இருக்கிற காஞ்சி மாநகரம். அதனால சாமியே பூசை பண்ணுறதுக்கு அம்மைக்கு காஞ்சி மாநகரத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா காஞ்சி மாநகரம் எவ்வளோ பெரிய சிறப்புடையது இல்லையா. இன்னொன்று தெரியுமா, மொத்தமாக 224 பூமம் இருக்குதான். அதில் ஒன்று நம்ம வாழ்கிற பூமி. இந்த 224 புவனங்களில் உயிர்கள் இருக்குது, வேறு வேறு உயிர்கள் இருக்குது. ஆனால் அந்த புவனங்கள்லாம் எங்கே இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியல. அதெல்லாம் விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் நிறைய ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு அதை எழுதி வச்சுருக்காங்க. 224 புவனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அத்தனை புவனத்தில் நம்ம பூமியில் நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம அம்மை வர்றாங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் எவ்வளோ சிறப்படையது இல்லையா. இப்போ உமையம்மை பூசை பண்ணுறதுக்காக வர்றாங்களா, காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்களா? அப்போ அவங்களுக்கு துணை செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்யணும் இல்லையா. அதுக்காக அவங்க பணிப்பெண்கள் கூட அவங்க கூடயே வர்றாங்க. சரியா, அம்மை கூட அவங்க பணிப்பெண்களும் வர்றாங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து போல சாமியை மாமரத்துக்கு அடியில் இருப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா. காஞ்சிபுரத்தில் ஒரு ஒத்தை மாமரத்துக்கு அடியில் நான் இருப்பேன், அங்கே பூசை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒத்த மாமரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அம்மை தேடுவாங்க. தேடுவாங்க, அந்த ஒத்த மாமரம் கண்ணிலே படாது, சாமி காட்சியே தரமாட்டாரு. அப்போ அந்த மாமரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் அம்மா தடுமாறுவாங்க. அப்போ என்ன நடப்பாங்க தெரியுமா, அப்படியே கையை தலைமையில கூப்பி மனசெல்லாம் சிவபெருமானையே நினைச்சு வாயில் அஞ்செழுத்து அப்படியே சொல்லி, அஞ்செழுத்துனா என்னது, நம்ம சிவாய சிவாய நம, சரிங்களா. இந்த அஞ்செழுத்து அப்படியே சொல்லி அம்மை தலை மேல கை கூப்பி மனசில் சாமி அப்படியே நினச்சி அப்படி வணங்குவாங்களா, அப்போ நம்ம சாமி அந்த மாமரத்துக்கு அடியில் காட்சி கொடுப்பார். சரியா, அந்த மாமரத்தோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, அந்த மாமரம் 4 வேதங்களையே அந்த மாமரமாக நிற்கும் அந்த இடத்துல. சரியா, அதனால் அந்த மாமரத்தில் 4 வகை சுவையுடைய பழங்கள் பழுக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, ஒரு மரத்தில் இருக்கிற பழம் ஒரே மாதிரி சுவையோடு தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் என்ன சிறப்புன்னா, ஒரே மரத்தில் 4 வகை பழங்கள் பழுக்கும், 4 வேற வேற சுவையுடையதா இருக்கும். சரியா, அந்த மரத்தை நீங்க இப்ப கூட காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். சரியா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்ப அந்த மரத்துடைய ஒரு பெரிய கிளை வந்து அப்படியே ஒடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் அந்த கிளை ஒடிஞ்சு விழுந்த அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாடம் பண்ணி அதை அப்படியே ஒரு கண்ணாடி பள்ளிக்குள்ளே வச்சு அந்த கோயில்லையே ஒரு அறையில் வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மரம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு அடியில் ஒரு போர்டு எழுதி வச்சுருக்காங்க. அந்த போர்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்த்து படித்து எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். சரிங்களா, அந்த ஒடிஞ்சு விழுந்த கிளை பகுதியாக பத்திரமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது அந்த மரம் மறுபடியும் தழுத்து அழகாக வளர்ந்துருக்குது. சரியா, அந்த மரத்தடியில் அம்மை சாமி முருகப்பெருமான், மூணு பேர் இருக்கிற சோமாஸ்கந்த வடிவம் இப்ப கூட இருக்கு. சரிங்களா, நீங்க அடுத்த போனாங்கன்னா அதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு வரணும். சரி, இப்ப கதைக்கு வருவோமா? சரி, இப்போ இந்த மாமரத்துக்கு அடியில நம்ம சாமி காட்சி கொடுத்துருவார். காட்சி கொடுத்தோடனே உமையம்மா என்ன பண்ணுவாங்க, அப்படியே விழுந்து வணங்குவாங்க. தரையில விழுந்து பெருமானை வணங்கி அப்படியே மகிழ்ச்சியோட பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த மாமரத்தடியில அந்த சாமிக்கு என்ன பண்ணுவாங்க, மணலால ஒரு லிங்கம் பண்ணுவாங்க. மணலால லிங்கம் பண்ணி ஆகமங்கள் விதிப்படிக்கு அந்த சாமி சொல்லி கொடுத்தாரு இல்லையா, உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஆகம விதிப்படி பூசைய ஆரம்பிப்பாங்க. சரியா, அந்த பூஜை பண்றதுக்கு புது பூ பறிச்சுட்டு வரணும்ல, அதுக்கு அம்மா அம்மாவுடைய பணிப்பெண்கள் எல்லாரும் போய் அங்க ஒரு அம்பிகாவனம் அப்படின்னு ஒரு நந்தவனம் இருக்கும், அந்த வனத்துக்கு பேர் என்ன, அம்பிகாவனம். சரியா, அந்த வனத்துல போய் பூ எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. சரியா, அப்புறம் அங்க வந்து பதுமன் அப்படின்னு ஒரு நாகம் இருக்கும், ஒரு பெரிய நாகம் இருக்கும். அந்த நாகம் வந்து ஒரு குத்து வச்சிருக்கும், பாம்பு குத்து. அந்த அந்த பாம்புக்கு பேரு பதுமன். சரிங்களா, அந்த பாம்பு சொல்லும், அம்மா நீங்க உலகத்தையே காப்பாத்துற அன்னை, நீங்க நீங்க பூசை பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்க பண்ண தவம் இது, அதனால நீங்க வந்து என்னோட புத்து மேல நீங்க இருக்கையா உட்காந்து, இருக்கையா வச்சிருக்கு என்னோட புத்த உங்களோட இருக்கையா வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரியா, அதனால அந்த புத்து மேல அம்மா வந்து இருக்கை அமைச்சு வழிபாடு செய்வாங்க. சரியா, இப்போ சாமிக்கு அழகா மணல் லிங்கம் அமைச்சு தினமும் ஆகம விதிப்படி பூசை நடந்துட்டே இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தினமும் சந்தோஷமா பூஜை பண்றாங்க. சரியா, இப்போ ஒரு நாள் நம்ம சாமி சரி ஒரு விளையாட்டு காட்டலாம்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவாரு, அங்க வந்து காஞ்சிபுரத்துல ஓடுற நதிக்கு பேர் என்ன தெரியுமா, கம்பா நதி. என்ன பேரு, கம்பா நதி. சரியா, அந்த கம்பா நதியில என்ன பண்ணிடுவாரு, திடீர்னு பெரிய வெள்ளம் வரும், ஏழு கடலும் சேர்ந்து ஒன்னா தண்ணி வந்தா எப்படி இருக்கும், வானத்தை முற்று அளவுக்கு பெரிய அலையோட வர்ற மாதிரி அவ்வளோ பெரிய வெள்ளத்தை நம்ம சாமி கொடுத்துருவாரு. சரியா, அம்மா இங்க அதோட கரையில பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மணலால லிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தா அந்த லிங்கத்தை அடிச்சுட்டு போயிடாதா, மணல் லிங்கத்தை. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, சிவ சிவா இது என்னது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி பயந்து ஒரே என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளத்தால் வெள்ளத்திலிருந்து அந்த சிவலிங்க திருமேனியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே சாமியை கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. சரியா, அந்த மணல் லிங்கத்தை அம்மா அப்படியே இருக கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க. என்ன அப்போ அந்த லிங்கத்தை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகாது. சரியா, அப்போ அம்மா வந்து இப்படியா கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவோட கையில் இருக்கிற அந்த வளையல் தடம், அப்புறம் அம்மா அப்படி நெஞ்சோடு கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அம்மாவுடைய அந்த மார்புடைய தடம் இதெல்லாம் பெருமான்கிட்ட இப்போ கூட நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ சாமி என்னன்னாரு, அம்மாவோட தழுவலுக்காக அப்படியே குழஞ்சிட்டாரு, அம்மாவை கட்டி பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதனால அந்த அன்பில் குழஞ்சி நம்ம சாமி தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு. சரியா, இதனால நம்ம அம்மையுடைய அன்பான தழுவலுக்காக சாமியை வளைஞ்சு கொடுத்து அந்த இடத்துல அம்மாவோட அந்த அன்பு பிடிக்குள்ள அகப்பட்டு நின்னார் இல்லையா, அதனால அவருக்கு தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. சரிங்களா, சரி இப்போ நம்ம சாமி என்ன பண்றாரு, அம்மாவோட பூசணையை பார்த்து இப்போ சாமி வந்துட்டாரு இல்லையா, வந்தவர் சரி என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அம்மை கிட்ட சொல்றாங்க. அப்போ அம்மை என்ன சொல்றாங்க, சாமி நான் இன்னைக்கு பூஜை இன்னும் முடிக்கல சாமி, ஏன்னா பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே வெள்ளம் வந்துருச்சு இல்ல ஆத்துல இல்லையா. அப்போ அம்மா சொல்றாங்க, நான் இன்னைக்கு பூஜையை முடிக்கல சாமி, நான் பூஜையை முடிச்சுட்டு வர வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, நீ பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்றேன். என்னர்த்தம், நீ என்னைக்கு என்னைய பூஜை பண்ணிக்கிட்டேதான் இருப்ப, உன் பூஜை என்னைக்கு முடிய போறதில்லை அப்படின்னு சொல்றாரு சாமி. சரியா, அம்மையுமே அப்படி பூஜை பண்ணி காமிச்சாங்க தெரியுமா, அப்பதான் நம்மளாம் அதே மாதிரி சிவ பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அம்மை வந்து எப்படி சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு தானே வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க. சரியா, அப்பதான் அம்மையோடைய பிள்ளைங்க நம்மளாம் இல்லையா, அப்ப நம்மளாம் அம்மா செஞ்சதை பார்த்துதான செய்வோம் இல்லையா, அதனால அம்மா அதனால வந்து சிவ பூஜை பண்ணி நமக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. சரியா, அப்ப சாமி வந்து என்ன சொல்லுவாரு, வரம் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அம்மா வந்து மூணு வரம் கேட்பாங்க, என்ன தெரியுமா, இந்த சிறப்பான சிவ பூசை என்னைக்கும் இந்த பூமியில நிலைச்சிருக்கணும், அதான் அம்மா கேட்ட முதல் வரம். என்ன வரம், சிறப்பான இந்த சிவ பூசை என்னைக்கும் உலகத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கறதான் அம்மா கேட்ட முதல் வரம். சரியா, சரி தந்தோம் அப்படின்றவர் சாமி. அடுத்து ரெண்டாவது வர என்ன கேட்பாங்க தெரியுமா, இந்த உலகத்துல இந்த சிறப்பான இந்த பதியில எல்லா அறங்களையும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணுவார், ரெண்டு நாளி நெல் கொடுப்பார். அது என்ன ரெண்டு நாளி, நாளிங்கிறது என்ன தெரியுமா, படி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகத்தல் அளவே இருக்குவார், காப்படி அறப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஒரு படி, ஒரு படிங்கிறது தான் நாளின்னு சொல்லுவாங்க. சரியா, அது வந்து முகத்தல் அளவையில ஒரு ஒரு அழகு. இப்போ கூட நம்ம பழைய வீடுகளில் எல்லாம் பார்த்தா நம்ம ஆட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு படி காப்படி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆட்சிக்கு கேட்டு பாருங்க, காமிப்பாங்க அவங்க. சரியா, அந்த ஒரு படியில் ரெண்டு படி நெல் கொடுப்பார் சாமி, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. சரியா, சரி இப்போ மூணாவது வரம், மூணாவது வரம் என்ன தெரியுமா கேட்பாங்க, இந்த திரு காஞ்சி மாநகரத்தில் சிவ நிந்தனைங்கிற ஒரு குற்றத்தை விட்டு வேற எந்த குற்றத்தை பண்ணினாலும் அதை நீங்கள் குணமாக எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் தவப்பயனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சிவநிந்தனை பண்ணுறது ரொம்ப பெரிய குற்றம். சிவநிந்தனைன்னா என்ன தெரியுமா, சிவத்தை வந்து ரொம்ப இழிவாக பேசுறது, சிவத்தை வந்து ஒரு ஒரு கெட்டதாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய சிவநிந்தனை. அந்த சிவநிந்தனைக்கு பரிகாரமே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. சரியா, அதனால அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, யாருமே நம்ம செய்யக்கூடாது. அம்மாவும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சிவநிந்தனைங்கிற அந்த ஒரு பெரிய குற்றத்தை விட்டுட்டு வேற எந்த குற்றத்தை இந்த நகரத்து மக்கள் செஞ்சாலும் அதை நீங்கள் தவமாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தவப்பயனை நீங்கள் கொடுக்கணும் சாமி அப்படின்னு வேண்டுவாங்க அம்மா. சரியா, அம்மா தான், அம்மானா பிள்ளைகள் மேலே ரொம்ப அன்புள்ளவங்களாக இருப்பாங்க இல்லையா, அதனால பிள்ளைகள் தப்பு செஞ்சால் கூட அம்மா வந்து தட்டி கொடுத்து அதை குணமாக வச்சு அம்மா திருத்துவாங்க இல்லையா. அதனால அப்படி ஒரு மூணு வரம் கேட்குறாங்க அம்மா, சாமியை அந்த மூணு வரத்தையும் கொடுத்துட்றார். சரியா, அந்த ரெண்டு நெல், ரெண்டு நாளி நெல் கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு அம்மா வந்து 32 அறங்கள் செய்வாங்க. அங்கேயே தங்கி இருந்து காஞ்சி மாநகரத்திலேயே தங்கி இருந்து அம்மா 32 அறங்களையும் செய்வாங்க. சரியா, அதனால அந்த 32 அறங்கள் என்னென்னங்கிற அந்த பட்டியல் இருக்கு காஞ்சி புராணம்ங்கிற நூலில், அந்த பட்டியல் இருக்கு, நீங்கள் அப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எடுத்து பாருங்கன்னா, அங்கே 32 அறங்களையும் அம்மாவே செஞ்சாங்க. அவனா இருந்துட்டு அம்மா இருந்த இடம் என்ன தெரியுமா, காமக்கோட்டை. இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, காஞ்சியில் யார், காமாட்சி இல்லையா, அம்மை பேர் காமாட்சி இல்லையா, அங்கே காஞ்சி காமக்கோட்டம் சொல்கிறோம்ல, அங்கே தான் அம்மை இருந்து 32 அறங்களையும் செஞ்சாங்க. சரியா, அதனால அம்மை ரொம்ப சிறப்பானவங்க, அந்த இடத்துல அம்மையே பூஜை பண்ணி நமக்கெல்லாம் காமிச்சாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இந்த காஞ்சி மாநகரத்தில் 1008 சிவாலயம் இருந்துச்சான் ஒரு காலத்தில், 1008 சிவாலயம் இருந்துச்சான். அந்த அத்தனை சிவாலயத்திலையுமே அம்மை சன்னதினு ஒன்று தனியாக இருக்காது, எல்லா 1008 சிவாலயத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி காஞ்சி காமக்கோட்டத்தில் இருக்கிற நம்ம காமாட்சி அம்மன் சன்னதி தான். சரியா, அது இப்போ கூட அப்படி தான், நீங்கள் ஏகாம்பரேஸ்வர கோயிலுக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து தனியாக அம்மை சன்னதி இருக்காது. சரியா, நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த ஊரில் இருக்கிற எந்த சிவன் கோயில்லையுமே அம்மை சன்னதி தனியாக இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே அம்மை சன்னதி நம்ம காஞ்சி காமக்கோட்டத்து காமாட்சி அம்மை சன்னதி தான். சரிங்களா, சரி அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கவனிங்க. சரியா, இப்போ இந்த காஞ்சிபுரம் இப்படி அம்மை இருந்து அறம் வளர்த்த வளர்த்ததுனால ரொம்ப சிறப்பான இடமா இருந்தது. அங்கே பழைய பல அதிசயங்கள் நடந்துச்சு. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு வேடன் அதை பார்த்துட்டு போயிட்டு கரிகால் சோழன் அப்படிங்கிற சோழராஜா கிட்ட அதை சொல்லுவான். அப்போ கரிகால் சோழன் என்ன பண்ணுவான், அந்த காஞ்சி நகரத்துக்கு வந்து அங்கே வந்து நிறைய காடுகளை எல்லாம் அழித்து நகரமாக்கி நல்ல ஒரு பெரிய நகரமாக பண்ணி அதில் குடிமக்களை எல்லாம் குடி வச்சான். சரியா, அந்த காஞ்சிபுரத்தில் உலகாணி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது, அப்புறம் நன்மங்கல தீர்த்தம், காப்புடை தீர்த்தம், சார்வ தீர்த்தம், இப்படி நிறைய சிறப்பான தீர்த்தங்கள் இருக்குது. சரியா, அங்கெல்லாம் வந்து நீராடி நம்ம வந்து நம்ம பாவங்களையெல்லாம் தொலைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நகரம். இப்படி ஒரு சிறப்பான நகரத்தை நம்ம இப்போ கூட போய் பார்க்கலாம். சரியா, அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம இந்த நிகழ்வுகள்லாம் நடந்த இடத்தெல்லாம் பார்த்து பெருமானை வணங்கிட்டு வரணும், அம்மையை வணங்கிட்டு வரணும். சரியா, இப்படிப்பட்ட நகரத்தில் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சுருக்கார். சரியா, இந்த சிறப்பான காஞ்சிபுரத்தில் ஏகாலி குலம் அப்படிங்கிற குலத்தில் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அவதாரம் செஞ்சாங்க. அது என்ன ஏகாலி குலம், ஏகாலி குலம்னு என்னன்னா, துணி துவைச்சு தருவாங்கல்ல நம்ம டோபின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், தமிழில் வண்ணான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த வண்ணான் குலத்தில் பிறந்தவங்க நம்ம திருக்குறிப்பு தொண்டன் ஆயினார். இவர் வந்து நேரமும் சிவநிலையிலேயே இருப்பார். சிவனடியார்களுடைய தேவை என்னங்கிறத குறிப்பறிந்து கவனிச்சு செய்வார். அது என்ன குறிப்பறிந்து கவனிச்சு செய்யறது? இப்ப யாராவது இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு உதவி. எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லாமலே நீங்களே புரிஞ்சிட்டு கொடுத்தா அது குறிப்பறிந்து கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனா ரொம்ப காலமா சிவனடியார்களுக்கு என்ன தேவைங்கிறத குறிப்பால உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை பணிவடைய செஞ்சார். அதனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர்னு பேர் வந்துச்சு. சரியா? அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லா சிவனடியார்களுக்கும் அவங்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுப்பார். அதுதான் அவர் செஞ்ச தொண்டு, சிவ தொண்டு. சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த துணியெல்லாம் துவைக்கும் போது என்ன ஆகும், அடிச்சு துவைக்கும் போது துணியில இருக்க அழுக்கு தூசி எல்லாம் போகும் இல்லையா? அப்படி செய்ய 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 அவரு தன்னோட பிறவி, பிறவியில இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா, அந்த நோயெல்லாம் தீர்த்துட்டார். சரியா? இதுல என்ன தெரியுமா, நமக்கு இப்ப காய்ச்சல் தலைவலி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் உடம்புக்கு வர்ற நோய். ஆனா நம்ம உயிருக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் என்ன தெரியுமா, மறுபடி 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 பிறவி எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் மறுபடி மறுபடி பிறவி வருது இல்லையா, அதுதான் உயிருக்கு வர்ற நோய். அப்ப சிவத்தொண்டு செஞ்சு செஞ்சு அந்த பிறவி நோயில இருந்து தப்பிக்கலாம். சரியா? இப்ப எப்படி டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டா உடம்பு நோயில இருந்து தப்பிச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சிவத்தொண்டு செய்ய செய்ய, சிவபெருமான வணங்க வணங்க, சிவபூசை செய்ய செய்ய இந்த பிறவி நோயிலிருந்து உயிர் தப்பிச்சுக்கிடும். அதனாலதான் சிவபூசை ரொம்ப முக்கியம், சிவத்தொண்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கதைக்கு போவோம். அவரு இப்படி அடியார்களுடைய துணியெல்லாம் துவைச்சு கொடுத்துட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவார், அவரோட தொண்டினுடைய சிறப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சாமி நினைப்பார். இல்லை அப்போ என்ன பண்ணுவார், ஒரு ஒரு நல்ல குளிர் காலத்தில் வருவார். நல்ல குளிர் அடிக்கிற ஒரு காலத்தில் நல்ல மாதவம் வேடம், மாதவ வேடம்னா நல்ல திருநீர் பூசி நல்ல ஒரு பழுத்த சிவனடியாராக வருவார். ஆனால் மெலிஞ்சு ஒல்லியாக வருவார். சரியா? நடக்க முடியாமல் தளர்ந்து நடந்துக்கிட்டு வருவார். வரவர் அழகாக திருநீர் பூசியிருப்பார். ஆனால் அவர் போட்டிருக்க துணி அழுக்குன்னா அழுக்கு, அப்படி ஒரு அழுக்கு. அந்த துணியை அதுக்கு மேல அழுக்காக்க முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழுக்கா ஒரு துணி போட்டிருப்பாரு. சரியா? உடம்பெல்லாம் அழகாக வெந்நீர் வெளியே பூசிருப்பாரு, ஆனா போட்டிருக்க துணி கருப்போ கருப்பு. சரியா? அப்படி ஒரு வேடத்துல நம்ம சாமி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ண, அவர்கிட்ட நம்ம திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கண்ணில் படும்படி வருவார். அப்ப நம்ம நாயனார் என்ன பண்றாரு, ஓடி போய் அவரை எதிர்கொண்டு அழைச்சு வரவேற்று பணிஞ்சு வணங்கி, சாமி ஏன் நீங்க எவ்வளவு மெலிஞ்சிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு கேட்பார். ஏன்னா அவர் ரொம்ப மெலிஞ்சிருப்பார். நம்ம சாமி அப்படியே ஒல்லிய மெலிஞ்சு தளர்ந்து சோர்ந்து வருவார். அப்ப ஏன் இவ்வளவு நீங்க தளர்வா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாமி அந்த சந்தையை கொடுங்க சாமி, அந்த துணியை கொடுங்க சாமி, நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். கழுவி தரேன், துவைச்சு தரேன், கொடுங்க அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்பேன். அப்போ நம்ம சாமி சொல்லுவாரு, எனக்கு தெரியும் இந்த துணி ரொம்ப அழுக்கா போச்சுன்னு தெரியும், ஆனா இதை கலட்ட முடியல. ஏன் தெரியுமா, என் உடம்பு குளிர் தாங்காது. அதனால இந்த குளிர் காலத்துல நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு துணியை நான் கழட்டி உனக்கு துவைக்க கொடுத்துட்டேன்னா குளிர் எனக்கு தாங்காது இல்லையா, அதனாலதான் இதை கலட்டாம போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு அழுக்காயிடுச்சு, இந்த அழுக்க போகவும் முடியாது, அவ்வளவு அழுக்கா போச்சு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு, சரி எனக்கு குளிர் தாங்காது உடம்புக்கு, அதனால நான் அந்த துணியை கொடுக்குறேன், நீ சாயந்தரத்துக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நீ இந்த துணியை எனக்கு துவைச்சு உலர்த்தி கொடுத்துடுவேன்னா நான் கொடுக்குறேன், சரியா, செய்ய முடியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் கேட்கும்போது என்ன, காலையில் நேரம். அப்போ அவர் சொல்வார், முடியும் சாமி, சாயந்தரத்துக்குள்ள நான் துவைச்சு காய வச்சு தந்துடுறேன் சாமி, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சொல்லுவார், நீ பார்ப்பா, நீ இது ஒத்துட்டு இருக்க, சாயந்தரத்துக்குள்ள இந்த துணியை கொடுத்துடணும், அப்படி நீ கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செஞ்சவனாவ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். என்ன சொல்வாரு, சாயந்தரத்துக்குள்ள சூரியன் மறையிறதுக்குள்ள நீ எனக்கு இந்த துணியை கொடுத்துடணும், துவைச்சு காய வச்சு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலைன்னா இந்த உடம்புக்கு நீங்க துன்பம் செஞ்சவங்க ஆவீங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நம்ம சாமி. அப்போ நம்ம நாயனார் என்ன பண்ணுவாரு, இல்ல சாமி நான் துவைச்சு இருக்கு காய வச்சு கொடுத்துடுறேன், கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு, இல்லை முதல்ல தண்ணியில் நல்ல ஒரு நல்ல சுத்தமான தண்ணி இருக்கிறதுக்கு போவார். போய் அந்த தண்ணியில் நல்லா முக்கிட்டு என்ன செய்வார், அந்த ஊவர் மண், இப்போல்லாம் நம்மளாம் என்ன பண்றோம், வாஷிங் மிஷினில் எடுத்து போட்டுடுறோம், துவைச்ச உடனே எடுத்து காய போட்டுருவோம் இல்லையா, அந்த காலத்தில் அப்படி கிடையாது, ஆற்றுல போய் நல்ல ஓடுற தண்ணியில் துவைப்பாங்க. சரியா? அப்புறம் அந்த ஊவர் மண், அந்த ஊவர் மண்ணில் அப்படியே அந்த துணியை பரப்பிடுவாங்க. அப்ப என்னாகும், அந்த மண்ணெல்லாம் அந்த துணியில ஒட்டிக்கிடும், ஈர துணியில ஒட்டிக்கிடும். அப்புறம் அதை நல்லா முறுக்கி வச்சு அப்புறம் வெள்ளாவி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அடியில நெருப்பு போட்டு அந்த நீராவி மேல வரும், அந்த நீராவியில அப்படியே அதை புளிக்குவாங்க அந்த துணியை. அப்ப அந்த அழுக்கெல்லாம் கலந்துடும். அந்த ஒவ்வொரு மண்ணுக்கும் அந்த வெள்ளாவிக்கும் அழுக்கெல்லாம் எவ்வளவு கடினமான அழுக்கா இருந்தா கூட அது வந்துட்டு போயிடும். அப்புறம் அதெல்லாம் முடிச்ச பிறகு திரும்ப அடிச்சு துவைச்சு நல்ல ஓடுற தண்ணியில அதை வந்து அலசுவாங்க. அப்படி அலசுனா நல்லா அழுக்கு போயிடும், சரியா? அந்த மாதிரி இவரும் துவைப்பாரு, துவைச்சு எல்லாம் துவைச்சு முடிப்பாரு. அதுக்குள்ள மத்தியானம் ஆயிரும். நல்ல ஓர மண் போட்டு வெள்ளாவி வச்சு துவைச்சு முடிக்கும் போது பார்த்தா மத்தியானம் ஆயிடும். மத்தியானம் ஆனதோட மட்டும் இல்லாம அப்படியே மேகம் இருண்டுகிட்டு வந்துடும். எல்லாம் ஒரே கரு கரு கருன்னு மேகம் வந்துடும். வந்து மழை கொட்டும் திடீர்னு. நம்ம சாமி தான் இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு, அவர் தான் எல்லா விளையாட்டெல்லாம் செய்வாரு நல்லா, இல்லையா? அதனால அவர் தான் இந்த பெரிய மழையை கொண்டு வந்தார். நம்ம சாமி தான் செஞ்சார் இந்த வேலையை. செஞ்சுட்டு என்ன பண்ணுவார், அப்படியே மழை கொட்ட வைப்பார். அப்படியே ஒண்ணு எதிர்த்தாப்புல யாரு இருக்காங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அடைச்சு மழை கொட்டும், சரியா? அப்படி ஒரு மலையில இவர் கையில இந்த துணியை வச்சுட்டு நிப்பாரு. இவர் காய போட இடம் இல்ல, வெயில் இல்ல, ஒண்ணும் இல்ல, இல்லையா? என்ன பண்ணனே தெரியாது. சரி, மழை விடுவோம் விடுவோம் விடுன்னு காத்திருப்பாரு. விட்ட பாடே இல்லை, மழை கொட்டி தீக்கும், சரியா? அப்போ அவருக்கு என்ன ஆயிடும், சாயந்தரம் ஆயிடும், சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைம் வந்துடும். அப்போ அவருக்கு, சாமி நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, அவருக்கு கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாம போயிட்டோமே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு கலக்கமா இருக்கும். ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டமே நம்ம, அவர் சொல்லி வேற கொடுத்தாரு இல்லையா, இந்த துணியை நீ சாயந்தரத்துக்குள்ள உலர்த்தி என் கையில கொடுக்கலன்னா இந்த உடம்புக்கு நீ தீங்கு செய்தவன் ஆவாயின்னு சொல்லிடுவாரு இல்லையா சாமி. ஏற்கனவே அதை நினைச்சு நினைச்சு மருகி போவாரு. என்ன செய்ய தெரியலையே, இப்படி ஒரு சிவனடியாருக்கு இப்படி ஒரு தீங்கு செஞ்சுட்டமே, நம்ம என்ன செஞ்சிருந்துருக்கணும், நம்ம வீடு வரைக்கும் வேகமா நடந்து போய் வீட்டுக்குள்ள காத்துல உலர போட்டாவது இதை உலர்த்தி இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்துக்குவாரு. இப்போ நம்மளாம் வந்து மழை பெஞ்சா வீட்டில் வெளியில் காய போட இடம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டு ஃபேனை போட்டு காய வைக்கிறோம் இல்லையா துணியை, இல்லையா? அதனால வீட்டுக்குள்ளே மழை பெய்யாது. அப்போ அங்கே இருந்த காற்றுல கொஞ்சம் காய துன்பிடுவோம்ல, அது மாதிரியாவது இந்த வீட்டையை காய வச்சிருக்கணும், நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேனே, இனி நான் இருந்து என்ன பையன் அப்படின்னு அப்படியே புலம்புவார், மனசில் உருகுவார், நொந்து போவார், சரியா? நொந்து போயிட்டு என்ன செய்வார், சரி இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் ஒரு சிவனடியாருக்கு தீங்கு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த துணி துவைக்கிற கல் இருக்குல்ல, துணி துவைக்கிற கல்லுல அப்படியே தலையை மோதி அப்படியே தன்னோட உயிரை மாற்றிட்டு போவார், சரியா? அந்த தலையை அப்படி மோத போவார. மோத போகும்போது நம்ம சாமி, நம்ம ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார்ல காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அவர் தான் கழுவ குழைந்தநாதராச்சே இல்லையா, அவர் தான் அவரோட திருமேனியில நம்ம அம்மையுடைய வளையல் கரம் பட்ட வடு இருக்குது இல்லையா, அந்த சாமி திரும்பவும் வளையல் போட்ட கரமாவே வர்றார். வந்து அப்படியே அந்த பாறைக்கிட்ட இருந்து அந்த வளையல் போட்ட கரம் வந்து அப்படியே திருக்குறிப்பு தொண்ட நாயனா பாறையில மோதாதபடிக்கு அப்படியே தாங்கும், சரியா? அப்போ அப்படியே நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனா அப்படி எழுந்து நின்று அப்படியே சாமியை பார்த்து அப்படியே வணங்குவார். அங்க அப்படியே விடைமேல் அம்மையப்பெல்லாம் நம்ம சாமி காட்சி கொடுப்பார், சரியா? காட்சி கொடுத்தோடனே நம்ம நாயனார் அப்படியே வணங்கி நிற்பார். அப்ப சொல்லுவாரு, மூணு உலகத்துக்கும் உன்னுடைய அன்பு உன்னோட தொண்டின் சிறப்பை நாங்க அறிவித்தேன், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீ வந்து நம்ம சிவலோகத்துல என்னைக்கும் பிரியாம இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார, நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார், சரியா? நம்ம சாமி அதனால ஏகாம்பரேஸ்வரரே வந்து அந்த இடத்துல செஞ்சிருக்க இல்லையா. நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார் தலையில மோதாம பாறையில மோதாம நம்ம சாமி அழகா ஒரு வளையல் கரமா வந்து தடுத்து நிறுத்தி பிடிச்சிட்டார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு ஒரு அடியாருடைய அன்பின் சிறப்பை காட்டுறதுக்காக நம்ம சாமி வரார், சரியா? இப்படி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சிறப்பான சிவத்தொண்டின் மூலமாக சாமி திருவடிக்கு போனார். சிவலோகத்துல அவர் என்னைக்கு பிரியாம இருப்ப அப்படிங்கிற அருள் பெற்று அந்த இடத்துல சிறப்பா வாழ்ந்துட்டு இருந்தார், சரியா? சரி, இப்ப திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாறு முடிந்தது. இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி சம்பளம்.